அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் செய்தி அரங்கில். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் MK Stalin வெளியிட்ட கருத்து.
அந்த கமிட்டிகளை ஒருவர் தவிர மற்ற 4 பேர்களும் IAS அதிகாரிகள், அதுவும் ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய IAS அதிகாரிகள்.
இலங்கை அனுராதபுரம் சிறைச்சாலையில் உண்ணாவிரதம் இருந்த தமிழ் கைதிகளை சந்தித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்துள்ள கருத்து.
அரசாங்கம் ஜனாதிபதி சம்பந்தரையாக கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. ஆகவே தாங்கள் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம். தங்களது விடுதலைக்கு சகலரும் உதவும் படிக்கிறார்
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாழி இளம்பரதி மற்றும் விஷ்ணுபிரியா.
பாகிஸ்தானின் குவட்டா நகரில் இருந்த மருத்துவமனை ஒன்றில் நிகழ்ந்த தற்கொலை குண்டு தாக்குதலில் குறைந்தது 69 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதல் நடைபெறுவதற்கு முன் பலுச்சிஸ்தான் மாகாண வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். பலுச்சிஸ்தான் தலைநகரில் இருந்த மருத்துவமனையில் அவருக்கு அஞ்சலி செலுத்த கூட்டம் கூடியிருந்த போது இந்த தாக்குதல் நடந்துள்ளது.
கணினி அமைப்புகள் பெரிய அளவில் பழுதான காரணத்தால் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட டெல்டா ஏர் விமான நிறுவனத்தின் உலகளாவிய சேவைகளில் தற்போது குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான விமானங்கள் இயங்க தொடங்கியுள்ளன. ஆனால் இந்த அமெரிக்க விமான சேவை நிறுவனம் அதன் பல விமான சேவைகள் ரத்து செய்யப்படலாம் எனவும் தாமதமாகலாம் எனவும் எச்சரித்துள்ளது. ஆயிரக்கணக்கான பயணிகள் விமான நிலையத்தில் பயண சீட்டை காட்டி நுழையும் இடங்களில் தவித்துக் கொண்டிருக்கின்றனர். ஏற்கனவே பறந்து கொண்டிருக்கும் விமானங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இந்நிலையில் இந்த தாமதம் குறித்து தங்களிடம் அறிவிக்கவில்லை என பயணிகள் புகார் கூறியுள்ளனர். அட்லாண்டாவில் உள்ள அதன் தலைமையகத்தில் ஏற்பட்ட மின்தடை காரணமாக இந்த கோளாறு ஏற்பட்டதாகவும் அதை சரிசெய்ய முயற்சித்து வருவதாகவும் டெல்டா ஏர் நிறுவனம் தெரிவித்துள்ளது.
சிரியாவில் உள்ள ஆலப்போ நகரை கைப்பற்ற நடைபெறும் முக்கிய போரில் சிரியா அரசாங்கமும் போராளி குழுக்களும் கூடுதல் துருப்புகளை அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த வார இறுதியில் போராளிகள் வசமிருந்த ஆலப்போவின் கிழக்கு பகுதியில் அரசு படைகள் விதித்திருந்த முற்றுகை நிலையை கிளர்ச்சியாளர்கள் கடுமையாக போராடி தகர்த்தெறிந்துள்ளனர். தற்போது இந்த மோதல்களை கண்காணித்து வரும் ஆர்வலர்கள் அரசு தரப்பிலிருந்து சுமார் 2000க்கும் அதிகமான புதிய படையினரை கொண்டு வரப்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர். அதே சமயம் போராளிகள் தரப்பிலும் 100க்கணக்கான கூடுதல் போராளிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர்.
கடந்த வருடம் சார்லி ஹெப்டோ தாக்குதலை நடத்தியவர்களின் மைத்துனரை தங்கள் நாட்டிடம் ஒப்படைக்குமாறு பல்கேரியாவிடம் பிரான்ஸ் அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பல்கேரிய அரசு வழக்கறிஞர்கள் சிரியாவில் இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் அமைப்பில் சேர்வதாக சந்தேகித்த முரத் அம்யத்தை ஜூலை மாத இறுதியில் கைது செய்ததாக தெரிவித்துள்ளனர். அந்த 20 வயது மாணவரின் நடவடிக்கைகள் வெளிநாட்டு போராளியை போன்று இருந்ததால் அவர் அடையாளம் காணப்பட்டார் என பல்கேரியாவின் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
ஏமனில் சவுதி தலைமையிலான கூட்டணி படையினர் நடத்திய வான்வழி தாக்குதலில் பொதுமக்களில் 9 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதல் ஏமன் தலைநகர் சானாவுக்கு வெளியே உள்ள கிராமத்தில் நடைபெற்றுள்ளது. ஹூதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான போரில் சவுதி தலைமையிலான கூட்டணி படையினர் அதிபர் அப் டிராபி மன்சூர் ஹைதியை ஆதரித்து வருகின்றனர்.
நைஜர் டெல்டா பகுதியில் உள்ள ராணுவ தளத்தில் நடந்த தாக்குதலில் ஆயுதமேந்திய நபர் ஒருவர் 3 சிப்பாய்களை கொன்றுவிட்டதாக நைஜீரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறைந்தது 3 துப்பாக்கி படகுகளும் மேலும் சில ஆயுதங்களும் தாக்குதல்தாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிகிறது. நெப்டே டவுன் என்ற இந்த இடத்தில் எண்ணெய் நிலையங்களை பாதுகாக்கும் ஒரு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த படையினர் அங்கு நிறுத்தப்பட்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில். முதலில் இந்திய கண்ணோட்டம். மத்திய அரசு முன்னெடுத்துள்ள புதிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் திராவிடக் கழகத்தின் போராட்டத்தில் பங்கேற்ற தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் MK Stalin மத்திய அரசுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை வெளியிட்டார். இது தொடர்பான செய்திகளை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
மோடி அரசாங்கம் முன்னெடுத்துள்ள புதிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் திராவிட கழகத்தின் போராட்டத்தில் தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் MK Stalin பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை வெளியிட்டார். இந்திய சமூகத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய புதிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு முன்வைப்பதாகவும் MK Stalin அப்போது குற்றம் சாட்டினார். மேலும் புதிய கல்விக் கொள்கை வரைவுக்கு எதிரான தனி தீர்மானம் ஒன்றையும் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்ற வேண்டும் என்று முக ஸ்டாலின் அப்போது வலியுறுத்தினார். தொடர்ந்து மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை வரைவு குறித்தான குறைகளை சுட்டிக்காட்டி பேசிய அவர்,
இன்றைக்கு மோடி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய மத்திய ஆட்சி சமூக நீதி, மதச்சார்பின்மை, தமிழ் மொழி அனைத்திற்கும் சவால் விடக்கூடிய வகையில இந்த புதிய கல்விக் கொள்கையை புகுத்துகிற முயற்சியில ஈடுபட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை இந்த போராட்டத்தின் மூலமாக நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 5 பேர் கொண்ட ஒரு கமிட்டி, மதிப்பிற்குரிய TSR சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையில் அமைந்த அந்த கமிட்டி, அந்த கமிட்டிகள ஒருவர் தவிர மற்ற 4 பேர்களும் IAS அதிகாரிகள், அதுவும் ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய IAS அதிகாரிகள், ஏற்கனவே இருந்தவர்கள். அதுவும் ஒரே ஒரு கல்வியாளர் என்று சொன்னால், அந்த கல்வியாளரும் யார் என்று கேட்டால், அவரும் ஒரு RSS இயக்கத்தை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது
என்றார் முக ஸ்டாலின். இதே விவகாரம் தொடர்பாக மேலும் அவர் கூறுகையில், மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை வரைவின்படி அனைவருக்குமான கல்வி சம உரிமை பறிக்கப்படும் என்றும் முக ஸ்டாலின் குறிப்பிட்டார். திராவிடர் கழகம், திமுக மற்றும் பிற சமூக அமைப்புகள் கலந்து கொண்ட இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் கலந்து கொண்டு எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
ஜெயக்குமார் வழங்கிய குறிப்பது, தமிழகத்தில் 570 கோடி ரூபாய் கரன்சியுடன் பறிமுதல் செய்யப்பட்ட கண்டெய்னர் லாரிகள் விவகாரம் தொடர்பாக CBI வழக்கு பதிந்து விசாரணையை துவக்கியுள்ளது. இது தொடர்பான செய்திகளை தருவது மீண்டும் ஜெயக்குமார்.
தமிழகத்தில் 570 கோடி ரூபாய் கரன்சி நோட்டுகளுடன் பறிமுதல் செய்யப்பட்ட கண்டெய்னர் லாரிகள் விவகாரம் தொடர்பில் CBI வழக்கு பதிந்து விசாரணைகளை மேற்கொள்ள துவங்கியுள்ளது. திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினரான TKS இளங்கோவன் தொடுத்திருந்த வழக்கு மீதான விசாரணையில் கடந்த July 4 சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி R. சுப்பையா இந்த விவகாரம் தொடர்புடைய வழக்கை CBI எனப்படும் மத்திய புலனாய்வுத்துறை விசாரிக்க வேண்டும் என கூறி உத்தரவிட்டிருந்தார். முன்னதாக TKS இளங்கோவன் மத்திய புலனாய்வுத்துறையின் இயக்குநரை சந்தித்து அது தொடர்பான மனு ஒன்றையும் அளித்தார். தொடர்ந்து TKS இளங்கோவன் தரப்பு மனுவை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் CBI விசாரணைக்கு உத்தரவிட்டது குறித்து அப்போது பேசிய முக ஸ்டாலின், தமிழக சட்டமன்ற தேர்தல் எவ்வாறு நடைபெற்றது என்பது CBIயின் விசாரணையில் புலப்படும் என குறிப்பிட்டார். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு May 16 நடக்கவிருந்த நிலையில் May 14 அன்று திருப்பூர் மாவட்டத்தில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது 3 கண்டெய்னர் லாரிகளில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது.
ஜெயக்குமார் வழங்கிய குறிப்பது, பிரேசிலின் ரியோடி ஜெனிரோ நகரில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிகளில் 3ஆம் நாளான இன்று நடந்த முக்கிய நிகழ்வுகளை தொகுத்து வழங்குகிறார் மரியம் மைக்கேல்.
பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோ நகரில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டிகளில் 3ஆம் நாளான இன்று பல சாதனைகள் நிகழ்த்தப்பட்டுள்ளன. பல முன்னணி வீரர்கள் தோல்வியடைந்துள்ளனர். அமெரிக்க நீச்சல் வீரர் மைக்கேல் பெல்ப்ஸ் தனது 19வது ஒலிம்பிக் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். மகளிர் 400 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் பிரிவு போட்டியில் அமெரிக்க வீராங்கனை கேட்ரி லிடிக்கி தங்கம் வென்று உலக சாதனை நிகழ்த்தியுள்ளார். ஆடவர் டென்னிஸ் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தின் முன்னணி வீரர் நொவாக் ஜோகோவிச் அதிர்ச்சி தோல்வியுற்று வெளியேறியுள்ளார். தனது முதல் ஒலிம்பிக் பதக்கத்தை கொசோவா பெற்றுள்ளது. மஜிலிண்டா கோல்மண்டி மகளிர் ஜூடோ பிரிவில் தங்கம் வென்று வரலாற்று சாதனை நிகழ்த்தியுள்ளார். எனது உணர்வுகளை வார்த்தைகளினால் விவரிக்க முடியவில்லை, மிகவும் கடுமையாக பயிற்சி மேற்கொண்டேன் என்று கூறியுள்ளார்.
For me, I just cannot find the words to explain it. I have lived for this moment.
ஜிம்னாஸ்டிக் தகுதி சுற்று ஆட்டத்தில் இந்திய ஜிம்னாஸ்டிக் வீரர் தீபா கர்மாகர் வால்ட் பிரிவில் 8வது இடத்தை பிடித்து இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். துப்பாக்கி சுடுதலில் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவின் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் அபினவ் பிந்தரா தகுதி பெற்றுள்ளார். தற்போதைய நிலவரப்படி பதக்கப்பட்டியலில் அமெரிக்கா, சீனா, ஆஸ்திரேலியா, இத்தாலி மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகள் முதல் 5 இடங்களில் உள்ளன.
மரியம் மைக்கேல். இனி இலங்கை கண்ணோட்டம். நிதி மோசடி குற்றச்சாட்டின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் ஃபசல் ராஜபக்சேவை பிணையின் கீழ் விடுதலை செய்யுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான செய்தியை தருகின்றார் நமது கொழும்பு செய்தியாளர் KS உதயகுமார்.
அரச நிதி மோசடி குற்றச்சாட்டின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவை பிணையின் கீழ் விடுதலை செய்யுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தல் சமயத்தில் திவினகும திணைக்களத்துக்கு சொந்தமான சுமார் 36 மில்லியன் ரூபாவுக்கும் மேற்பட்ட நிதியை அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டின் கீழ் பசில் ராஜபக்ச கைது செய்யப்பட்டார். அவரது பிணை மனு இன்று அழைக்கப்பட்ட போது கருத்துக்களை தெரிவித்த அரசு தரப்பின் வழக்கறிஞர், பசில் ராஜபக்சவின் பிணை வேண்டுகோள் சம்பந்தமாக ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்க மாற்றோம் என்று அறிவித்தார். அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவை பிணையின் கீழ் விடுதலை செய்யுமாறு உத்தரவு பிறப்பித்தார். இதேவேளை கருப்பு பண குற்றச்சாட்டு சம்பந்தமாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் இறுதி அறிக்கை சட்டமா அதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் இன்று கோட்டை மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துக்கு அறிவித்தனர். வழக்கு விசாரணை முடிவடைந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்த நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை விமர்சிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்களை நீக்குவதை அனுமதிக்க முடியாதென்று தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை காப்பதற்காகவே தாங்கள் பாத யாத்திரையில் சென்றதாகவும் நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்தார்.
கே சுதயகுமார் வழங்கிய குறிப்பது, இலங்கையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் தனித்தனி மாகாணங்களாகவே இருக்க வேண்டும் என கிழக்கு முஸ்லிம் சிவில் அமைப்புகளின் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான செய்தியை தருகின்றார் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் ஆர் உதயகுமார்.
அதிகார பரவலாக்களின் போது வடக்கு கிழக்கு இணைக்கப்படக்கூடாது என்று கிழக்கு முஸ்லிம் சிவில் அமைப்புகளின் ஒன்றியம் கூறுகின்றது. இது தொடர்பான பிரகடனம் ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளதாக கூறுகின்றார் ஒன்றியத்தின் தலைவர் ஜட் எம் நதீர் மௌலவி.
இதுக்கான காரணங்கள் கிழக்கு மாகாண வரலாற்று நெடுகிலும் அது தனியாகத்தான் இருந்திருக்கு. இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஒரு தற்காலிகமான இணைப்பு மாத்திரம்தான். கிழக்கு மாகாணத்திலே வாழுகின்ற முஸ்லீம்களும் தமிழ் மக்களும் வடமாகாணத்திலிருந்து வித்தியாசமான கலை கலாச்சார சமூக குலிங்கியங்களை கொண்ட தனியான சமூகம். கிழக்கு மாகாணத்துல வந்து தமிழ் மக்கள் கிட்டத்தட்ட 39% இருக்கிறாங்க. அதே நேரத்துல முஸ்லீம்கள் வந்து 37% இருக்கிறார்கள். அப்ப இந்த நிலையில அது வடக்கோடு இணைக்கப்படுகிற நேரத்துல முஸ்லீம்கள் வந்து 17% குறைகின்ற ஒரு பேர் அபாயம் இருக்கிறது. எனவே உலகத்தில் எந்த நாட்டு இனமும் ஒரு சமூகமும் தான் இருக்கின்ற ஒரு மாகாணத்தில் இன்னும் ஒரு மோசமான ஒரு மிக பின்தங்கிய ஒரு குறைந்த இனமாக மாறுவதற்கு விரும்ப மாட்டார்கள். அந்த வகையில் கிழக்கு மாகாணம் எக்காரணங்களுக்காகவும் வட மாகாணத்துடன் இணைக்கப்படக்கூடாது
என்றார் ஜட் எம் நதீர் மௌலவி. அந்த பிரகடனத்தில் ஒற்றையாட்சி மற்றும் தற்போதுள்ள ஜனாதிபதி முறைமை போன்றனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளன.
ஆர் உதயகுமார் வழங்கிய குறிப்பது, இலங்கை சிறைச்சாலைகளில் உள்ள தங்களை விடுதலை செய்ய கோரி உண்ணாவிரதம் இருந்த தமிழ் கைதிகளுக்கு ஆதரவாக யாழ்ப்பாணத்திலும் கொழும்புவிலும் இன்று ஆர்ப்பாட்டங்கள் நடந்தன. இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கை சிறைச்சாலைகளில் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகள் விடுதலை கோரி இன்று அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இவர்களுக்கு ஆதரவாக வெளியில் யாழ்ப்பாணத்திலும் கொழும்பிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. தமிழ் கைதிகளின் உறவினர்களும் பொது அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட தமிழ் அரசியல் கட்சிகளின் முக்கியஸ்தர்களும் பொதுமக்களும் இந்த ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டிருந்தனர். அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான அழைப்பை விடுத்திருந்தது. கடந்த 2012 வவுனியா சிறைச்சாலையில் இடம்பெற்ற ஒரு சம்பவத்தின் போது அங்கிருந்த தமிழ் கைதிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை அடுத்து உயிரிழந்த கைதிகளான நிமலரூபன் மற்றும் டெல்ரூஷன் ஆகியோரின் கொலைகளுக்கு நீதி வழங்க வேண்டும் எனவும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது குரல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்று அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு சென்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் அவர்கள் அங்கு உண்ணாவிரதத்தில் இந்த கைதிகளை சந்தித்து பேசிவிட்டு திரும்பியிருக்கின்றார். இந்த சந்திப்பின் போது அவர்கள் என்ன கூறினார்கள் என அவரிடம் கேட்டேன்.
தென்பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலே தங்களுடைய வழக்குகள் இருப்பதனால் தாங்கள் சொல்லுகிறதை விட வேறு விதமாக அந்த வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது. ஆகவே தங்களுடைய வழக்குகளை வடக்கு கிழக்கு தமிழ் பிரதேசங்களிலே மாற்றி தரும்படி கேட்டிருக்கிறார்கள். விசேட நீதிமன்றமும் தங்களுக்கு உரிய முறையில இந்த வழக்குகள் விசாரித்து விடுதலை செய்வதில் எந்த விதமான முன்னேற்றமும் அங்கே நடக்கவில்லை. புனர்வாழ்வுக்கு செல்வதாக தயாராக இருப்பவர்கள் கையொப்பம் விட்டு கடிதம் கொடுக்கப்பட்டும் அதுவும் நடக்கவில்லை. அதே மாதிரி தாங்கள் உண்ணாவிரதம் இருந்து எதிர்கட்சி தலைவர் சம்பந்தன் ஐயா அவர்கள் தன்னை நம்ப சொல்லியும் ஜனாதிபதியை நம்ப சொல்லியும் கேட்டதுக்கு அமைவாக உண்ணாவிரதம் நிறுத்தப்பட்டிருந்தது. அரசாங்கம் ஜனாதிபதி சம்பந்தன் ஐயாவுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. ஆகவே சகல வழிகளிலும் தாங்கள் உடல் ரீதியா உள ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம். தங்களை விடுதலைக்கு சகலரும் உதவும்படி கேட்டிருக்கிறார்கள்
என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் அவர்கள்.
மாணிக்க வாசகம் வழங்கிய செய்தி குறிப்புடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.